அவை நேசிப்போரே வாருங்கள் கூடிடுவோம், விடியலின் வசந்தத்தில் விரைந்தே எழுந்திடுவோம். புனிதம் நிறைந்திடும், மனிதம் மலர்ந்திடும் பரமனின் வலியினிலே சங்கமமாகிடுவோம். வாழ்வை நேசிப்போரே வாருங்கள் கூடிடுவோம். தளர்ந்திடும் உள்ளத்தின் தாகம் தீர்ந்திடவே துவண்டிடும் தோள்தனில் திறமும் கூடிடவே. தளர்ந்திடும் உள்ளத்தின் தாகம் தீர்ந்திடவே துவண்டிடும் தோள்தனில் திறமும் கூடிடவே. உடைந்திட்ட உறவுகள் உயிர் பெற்று மலர்ந்திடவே, உடைந்திட்ட உறவுகள் உயிர் பெற்று மலர்ந்திடவே. உயிரினில் கலந்து உறவினில் நிறையும் உன்னதன் உறவில் உவப்புடன் கலந்திடுவோ. வாழ்வை நேசிப்போரே வாருங்கள் கூடிடுவோ.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
இறை இயேசுவில் பிரியமானவர்களே, திருவழிபாட்டு ஆண்டின் இறுதி வாரங்களில் இருக்கக்கூடிய நமக்கு இன்றைய வாசகங்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாவது வருகையையும் அந்த வருகையின் போது ஏற்படக்கூடிய அறிகுறிகளையும் அருளடையாளங்களையும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. இயேசுவினுடைய இரண்டாவது வருகையை நாம் சந்திப்பதற்கு, அவரை நாம் அனுபவிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் மனம் மாற வேண்டும். மனம் மாறுவதற்கு நாம் இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்டு இயங்க வேண்டும் என்பதனை இன்று நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். இயேசுவினுடைய இரண்டாவது வருகை, குறிப்பாக அவருடைய வருகையின் போது நாம் இறை வார்த்தையின் ஒளியில் நாம் நடக்க வேண்டும். ஏனெனில் விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், என் ஆண்டவரின் வார்த்தையோ ஒருபோதும் ஒழியாது என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். ஆகவே அந்த வார்த்தையை நாம் வாசிப்போம், வாசிப்பதை தியானிப்போம், தியானிப்பதை அவருடைய அந்த வார்த்தையின் வழியில் நடப்போம். அவர் வருகைக்கு நம்மையே ஆயத்தமாக்கிக் கொள்வோம். இத்தகைய அருள்வரத்திற்காக இத்திருப்பலியில் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம்.
அன்புக்குரியவர்களே, திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக்கொடுக்க நம்முடைய குற்றம் குறைகளை எண்ணி மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவருக்கேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும், உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும், தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே.
உம்மீது நாங்கள் கொண்டுள்ள பற்றன்பில் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க செய்ய உம்மை வேண்டுகின்றோம். ஏனெனில் அனைத்து நன்மைகளுக்கும் ஊற்றாகிய உமக்கு நாங்கள் என்றும் பணிபுரிவதால் முடிவில்லா முழுமையான மகிழ்வை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆமென். முதல் வாசகம். உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 1-3 முடிய. அக்காலத்தில் உன் இனத்தாருக்கு தலைமை காவலரான மிக்கேல் எழும்புவார். மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும். அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். இறந்து போய் மண்புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர். அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர். வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். ஞானிகள் வானத்தின் பேரொளியைப் போலவும், பலரை நல்வழிக்கு கொணர்ந்தவர் விண்மீன்களைப் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
தேவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. ஆண்டவர்தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளே, அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுரே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. என் இதயம் அக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது, என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும். ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். உம் அன்பனை படுகுழியை காணவிட மாட்டீ. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளே.
இரண்டாம் வாசகம். ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவர் ஆக்கினார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் இருந்து வாசகம், பிரிவு 10, இறை வார்த்தைகள் 11-14 மற்றும் 18. சகோதரர் சகோதரிகளே, ஒவ்வொரு குருவும் நாள்தோறும் இறை ஊழியம் புரியும் போது மீண்டும் மீண்டும் அதே பலிகளை செலுத்தி வருகிறார். அவையோ பாவங்களை ஒருபோதும் போக்க இயலாதவை. ஆனால் இவர் ஒரே பலியை பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என செலுத்திவிட்டு கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அங்கே தம் பகைவர் தமக்கு கால்மனை ஆக்கப்படும் வரை காத்திருக்கிறார். தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். எனவே பாவ மன்னிப்பு கிடைத்த பின் பாவத்திற்கு கழுவாயாக செலுத்தும் பலிக்கு இடமே இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவர் ஆவதற்கு எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மார்க்கு எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 24-32 வரை. இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அந்நாள்களில் வேதனைகளுக்கு பிறகு கதிரவன் இருண்டுவிடும், நிலா ஒளி கொடாது, விண்மீன்கள் வானத்திலிருந்து விழுந்த வண்ணமாயிருக்கும், வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை காண்பார்கள். பின்பு அவர் வானத்தூதரை அனுப்பி அவர்கள் மண்ணுலகில் 1 கோடியிலிருந்து வெண்ணுலகில் 1 கோடி வரை 4 திசைகளிலிருந்தும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அத்தி மரத்திலிருந்து ஓர் உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அதன் கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும்போது கோடைக்காலம் நெருங்கி வந்துவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது மானிட மகன் கதவை நெருங்கி வந்துவிட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இவை அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒளிந்து போகாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒளியவே மாட்டா. ஆனால் அந்த நாளையும் வேலையையும் பற்றி தந்தைக்கு தவிர வேறு எவருக்கும் தெரியாது, விண்ணகத்திலுள்ள தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது. ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த இறை வார்த்தையினுடைய ஒரு அபிஷேகமான நேரத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை நம்மை அபிஷேகிக்கிறது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிறது. எபிரேயர் 4:12 நம் அடிக்கடி சிந்திக்கிறோம், அது உயிர் உள்ளது, ஆற்றல் வாய்ந்தது. இப்படியெல்லாம் நம்மளுடைய வார்த்தை நம்மை செயல்படுத்துகிற ஒரு ஆற்றலோடு கூட கடந்து வருவதனாலே தான் வார்த்தையான அந்த இறைவன் நம்மோடு வாசம் செய்ய வேண்டும், வார்த்தையான இறைவன் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரு ஒரு சிந்தனையை நம்ம அடிக்கடி உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அதனால் இந்த வார்த்தை உங்களுக்கு வளம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாக மாற உங்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம ஒரு காரியத்தை குறித்து வேதம் நம்மை சிந்திக்க அழைக்கிறது, இறைவார்த்தைகள், இன்றைய நாளினுடைய வழிபாட்டு வார்த்தைகள். இன்றைக்கு 1 வாசகம், 2 வாசகம், நற்செய்தி வாசகம் துவக்க உரையில் ஃபாதர் அதனுடைய அடையாளத்தை காட்டிட்டார். இன்றைக்கி என்ன ஒரு குறியீடு ஓடிக்கொண்டிருக்கிறது, இன்றைக்கு என்ன லைன் வந்து சிந்தனை பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது, இறுதி காலம். அந்த இறுதி காலத்தை குறித்து சிந்திக்கவும் நம்மை வந்து அதுக்கு தயார்படுத்தவும் தான் தாய் திரு அவை வந்து இந்த வழிபாட்டு காலத்தினுடைய இந்த இறுதி நாட்களில் இந்த வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். 33வது வாரம் 34 வாரத்தோட இந்த ஆண்டினுடைய அந்த வழிபாட்டு கால அட்டவணை முடிந்து நம்ம என்ன செய்கிறோம், திருவருகை காலத்திற்குள்ளே உள்ளே போவோம். அப்புறம் கிறிஸ்மஸ் சீசன் வரும், ஆண்டருடைய வருகைக்கான தயாரிப்பு. அப்போது ஆண்டருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற போது அதுக்குடைய முடிவை நம்ம சந்திச்சுட்டு தானே போக முடியும். அதனால தான் இந்த ஆர்டர் வைத்திருக்கிறாங்க. அப்போ முடிவு உண்டு என நம்ம நம்ப வேண்டும் என்று தாய் திருவை நமக்கு ஒரு அடையாளத்தை எச்சரிக்கை செய்தியாக வைக்கிறது. அதாவது நிறைய பேர் நம்ம வாழ்கிற வாழ்க்கை முறையை பார்த்தோன்னா இன்னும் எதுவுமே முடிவு இல்லைப்பா, எல்லாமே அப்படி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிங்கிறத தான் நமக்கு காட்டுது. நம்முடைய வாழ்க்கை முறை, நம்மளுடைய ஓட்டம், நம்மளுடைய அந்த உலகத்தை சார்ந்த ஒரு பற்று, இதெல்லாம் வந்து எதுவுமே அழியாது, எல்லாமே அப்படியே இருக்கும், நம்ம அப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சாகவே மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நம்ம இடத்துல இருப்பதை போல தோன்றுகிறது. நம்முடைய செயல்பாடுகள் அப்படி காட்டுகிறது. அதான் சொல்லுவாங்க, நம்ம வந்து ஒரு அறியாமையினுடைய ஒரு அடையாளம் எங்கே காணப்படும்னாக்க, ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா நம்ம கொண்டு போய் புதைக்கிறதுக்கு கொண்டு போவோம், கல்லறையில் புதைச்சிட்டு எல்லோரும் திரும்பி வரும்போது அடுத்தது என்ன செய்ய போகிறோன்ட்டு தான் நினச்சிக்கிட்டே எல்லோரும் போவாங்க. அடுத்தது அங்கே போகணும், அடுத்தது வேலையை பார்க்கணும் அப்படின்னு. அதில் எத்தனை பேர் வந்து நானும் இந்த இடத்துக்கு தான் அடுத்தது வரப்போகிறேன், அதுக்கு எப்படி என்னை தயார் பண்ணணுங்கிற சிந்தனையோடு வெளியில் போகணும். அதுக்கு தான் பெரியவங்கள்லாம் என்ன செய்திருக்கிறாங்க, கல்லறையில் போய் சுற்றம் சூழல் இருந்து எல்லாம் என்ன செய்கிறோம், அந்த நபரை அடக்கம் செய்துட்டு வெளியில் வரோம். அப்போ என்னதான் சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு இருந்தாலும், தனி மனிதன் அவனுடைய சிந்தனையை எடுத்து வைத்து அவன் மாறலைன்னாக்க மாற்றம் என்பதை அவன் காண முடியாது. நீதிமொழிகள் 16:4 சொல்லுகிறது, ஆண்டவர் படைத்த ஒவ்வொன்றிற்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு, பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 16:4 மிக தெளிவாக சொல்கிறது, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒவ்வொன்றுக்கும் குறிக்கப்பட்ட ஒரு முடிவு உண்டு, பொல்லாத மனிதரை அழிவு நாளுக்கென்று குறித்து வைத்திருக்கிறார் கடவுள். அப்போது இந்த முடிவை பற்றி நம்ம பேசும்போது ஒரு சிலருக்கு சிரிப்பு வரலாம். இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பேசும்போது, ஆமாம் இப்போ இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, ஏதோ முடிவை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன், திருத்தூதர்களே அவங்க காலத்தில் முடிவை பற்றி பேசியிருக்கிறாங்க. அப்போது அவங்க இன்னும் முடிவு சீக்கிரம் வந்துடும் நாங்கள், அப்போ இத்தனை வருஷம் கழித்து இன்னும் வரல, அப்போ இன்னுமே இன்னும் போக முடியாப்பா அப்படின்னு நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு வாழ்க்கை முறையை வந்து நம்ம இதை பற்றி கவலைப்படாத வாழ்க்கை முறைக்குள்ளே போக முயற்சிக்கிறோம். ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார் மீண்டும் மீண்டுமாக. ஏன்னா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கால அளவு கம்மி தான். இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ தான் ஆண்டவர் வந்து திட்டத்தை தள்ளி வச்சிருக்கிறார், அதை வச்சுட்டு போகிறார். அவர் எப்போ இந்த உலகத்துக்கு முடிவு கொடுக்கணுமோ அது அவருடைய டிசிஷன். ஆனால் நம்முடைய வாழ்க்கைக்கு டிசிஷன் வச்சுட்டாரே 60-70 70 ஆண்டு காலத்தையெல்லாம் இன்றைக்கி தாண்ட முடியலங்க, 70-80 தொடர்றதெல்லாம் பெரிய விஷயம். அதனால் இதுக்குள்ளே தான் நம்ம ஓடி என்ன செய்யணும், நம்மளுடைய தேர்வை எழுதி நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு போக போகிறோம். வாழ்க்கைங்கிற இந்த தேர்வு தாளில் நீ என்னென்ன செயல்பட்டு எழுதுறியோ, செயல்பாடு செய்கிறியோ அதெல்லாம் எழுதப்படும். அதைத்தான் இன்றைக்கு நமக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம், நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள். அப்படின்னா நாம் என்ன செய்யணும், யார் யார் பெயரை நூலில் எழுது, நாம் தான் எழுதணும் நம்மளுடைய பெயரை. எப்படி எழுதுறது, எல்லாருடைய பெயரும் எழுதப்படுமா? இல்லை, நம்ம வந்து பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்து காட்டுனா ஆண்டவர் எழுதிப்பாரா? ஆண்டவருக்கு எது பிரியமானதோ அதை செய்தால் அந்த நூலில் எழுதப்படுவோம். அதனால தான் இன்றைக்கு வந்து நம்ம இந்த முடிவை பற்றி நம்ம சிந்திக்கிறோம், இறுதி காலத்தை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு மனைவி சொன்னாங்களாம் வீட்டுக்கார்ட்ட, ஏங்க நம்ம ரெண்டு பேரும் கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வோம், அன்பு செய்கிற மாதிரி ரொம்ப நெருக்கமாக இருக்கிற மாதிரி நம்ம அன்பு செய்து நம்ம உங்கள் அம்மாக்கிட்ட காட்டுவோங்க அப்படின்னு. ஏம்மா அப்படி சொல்கிற அப்படின்னு, உங்கள் அம்மா தான் சொல்லிக்கிட்டே இருக்குதே, நீங்கள் நல்லா வாழ்கிறத பார்த்துட்டு தான் நான் சாவேன் அப்படின்னு. நல்லா வாழ்கிறத பார்த்துட்டு செத்துடும், அதனால் நம்ம வாழ்கிற மாதிரி நடிப்போம் அப்படின்னு. உலகத்தில் நடிக்கலாம், மனுஷங்கக்கிட்ட நம்ம நடிக்கலாம், ஆனால் கடவுள்கிட்ட நம்ம நடிக்க முடியாது. நல்லா வாழ்கிற மாதிரி அப்படி காட்டலாம் அப்படின்னா அது நாட் பாசிபிள். கடவுள் வந்து உள்ளத்தை ஊடுருவி பார்க்கிறவர். அதனால் இன்றைக்கி நம்ம ஓட்டத்தை சரி செய்தே ஆக வேண்டும். கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம யாராக இருந்தாலும், குருவாக இருக்கட்டும், ஆயராக இருக்கட்டும், பாப்பரசராக இருக்கட்டும், அல்லது சாமானிய ஒரு விசுவாசியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஓட்டத்தை சரி செய்யணும். இன்றைக்கி நிறைய நம்ம டீவியேஷன்னு சொல்லுவோம் பாருங்களேன், அது நடந்துக்கிட்டு இருக்கு. பிசாசு என்ன செய்கிறான், நம்ம இப்படி நேர்மையாக நம்மளை பார்த்து ஓட வேண்டிய ஓட்டத்தை ஒரு ஒரு விசுவாசத்தில் ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுறான். இன்றைக்கி பாருங்கள், விசுவாசிகள் மத்தியில் குழப்பம். என்ன குழப்பம், உன் வார்த்தை பெருசா, என் வார்த்தை பெருசா? உன் பைபிளில் இருக்குதா, என் பைபிளில் இருக்குதா? உன் ஆண்டவர் நல்லவரா, என் ஆண்டவர் நல்லவரா? ஆண்டவரை சார்ந்தவர்களே பிளவுபட்டு நிற்கிற ஒரு வேதனை. இன்றைக்கி சபைகளுக்குள்ளே சண்டை, இன்றைக்கி ஆண்டவரை குறித்த ஒரு எண்ணத்தில் வந்து நமக்கு எல்லாம் வேறுபாடு. நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து விவாதம் பண்ணிக்க, கடவுள் யாருன்னு அவரே முழுமையாக தன்னை வெளிப்படுத்தலை. ஏன்னா அவருக்கு என்னென்ன தேவையோ, எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெளிப்படுத்தி இருக்கிறார். நாம் என்ன செய்கிறோம், இப்படிப்பட்ட குழப்பங்களுக்குள்ளே சிக்கிக்கொண்டு எது சரி, எது இவன் சரியா அவன் சரியா, புரியாதவைகளெல்லாம் புரிந்ததை போல் நடித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது, ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஆவியானவரை பற்றி அவர் சொல்கிறாரு. அவர் சொல்கிறார், ஒரு கோடு போட்டுட்டு காலில் அப்படி கோடு போடுறாரு, ஆவியானவர் எனக்கு இந்த எல்லையை கொடுத்துருக்கிறாரு, இந்த எல்லைக்குள்ளே இந்த எல்லை வரைக்கும் என்னுடைய எல்லை, அதனால் யாரையும் ஆவியானவர் உள்ளே விட மாட்டார் அப்படிங்கிறாரு. உடனே நாலு பேர் அங்கேருந்து ஊழியக்காரங்க அப்படி நடந்து வர மாதிரி வராங்க. அந்த காலில் அவர் கோடு போட்டார் பாருங்களேன், அதை தொட்ட உடனே அவங்கெல்லாம் அப்படி தாண்டி போய் கீழே விழுவுறாங்க. இது வந்து ஆவியானவர் விட மாட்டேங்கிறாராம், அவங்கள வந்து வெளியில் விரட்டுறாராம். அப்புறம் ஒரு சேரில் அவர் உட்காந்து எந்திரிச்சு, இது ஆவியானவர் எனக்கு கொடுத்துட்டாரு, இந்த ஆவியானவருடைய என்னுடைய பொசிஷன், ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்கு, இது யாரையும் உட்கார விட மாட்டார். ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து இப்படி உட்கார வராங்க, உடனே அவங்க தூக்கி எறியப்படுறாங்க. பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி குழப்பக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அவங்க எப்படி வேணும்னு செய்தாங்களா, இல்லை உண்மையாகவே அவங்க இப்போ இப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் குழப்பம். அதனால தான் நம்ம தேவையற்ற காரியங்களை எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வீணாக உங்களுடைய மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இறுதி நாட்களினுடைய அந்த குழப்பமான காரியங்கள் வருகிறது அப்படிங்கிறது தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. கடைசியில் நான் சொல்லுவேன், அந்த பாயிண்ட்டை சொல்லுவேன். அப்போ திருச்சபை நமக்கு என்ன சொல்லுகிறது, திருவவை வேதம் எப்படி நமக்கு கற்பிக்கிறது, வேதத்தை எல்லாத்தாலையும் புரிஞ்சுக்கொள்ள முடியாது, அப்போ தான் திருவவைக்குள்ளே போகிறோம். சர்ச் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது, அப்போ அந்த திருவவை வந்து நம்மை தவறாக வழிநடத்தாது. திருவவை வந்து தன் பிள்ளைகளை சரியாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. அப்போ திருவவையினுடைய அந்த ஒளியில் நம்ம நடந்து சென்றோம் என்றால் நீங்கள் மீட்பை கண்டடையலாம். அதுதான் இன்றைக்கி முதல் வாசகத்தில் நிறைய நம்ம பார்க்குறோம். யார் விடுவிக்கப்படுவார், மக்களினம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும், அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர். யார் அந்த இனத்தார், நூலில் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள், யாருடைய பெயர் எழுதப்பட்டுள்ளது, இறந்து போய் மண் புழுதியில் உறங்குகிற அனைவருள் பலர் விழித்தெழுவர், அவருள் சிலர் முடிவில்லா வாழ்வு பெறுவர், வேறு சிலரோ வெட்கத்திற்கும் முடிவில்லா இழிவுக்கும் உள்ளாவர். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நச்செய்திக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதே அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் இப்படியே பேசுகிறாரு. வாசிக்கப்பட்ட நச்செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க, மேகங்கள் மீது மானிட மகன் வருவார். அப்போது என்ன செய்யும், ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகினுடைய மறு கோடி வரை, நல்லா அழகாக சொல்லப்பட்டிருக்கோம், அவர்கள் மண்ணுலகில் ஒரு கோடியிலிருந்து விண்ணுலகில் மறு கோடி வரை நான்கு திசைகளில் இருந்தோம். அப்போ மண்ணுலகம் விண்ணுலகம் ஒன்றாக்கப்படும். அப்போ மண்ணுலகம் விண்ணுலகம்னா நமக்கு பிரிக்க முடியாது, இப்போ பிரிஞ்சு இருக்குது. அப்போ எல்லாம் ஒன்றாகப்படும். நான்கு திசையும் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார். அப்போ என்ன நடக்க போகுது, அத்தி மரத்திலிருந்து நீ கற்றுக்கோ, அது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவ்வாறே நிகழ்வதற்கு மானிட மகன் கதவை நெருங்கி வந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு. அந்த அத்தி மரத்திடமிருந்து அது கிளைகள் தளிர்த்து இலைகள் தோன்றும் போது கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என நீங்கள் அறிந்து கொள்கிறீர்கள். இப்போ மரத்திடமிருந்து நம்ம கற்றுக்கொடுறோம், இலைகள் உதிருது, ஒரு ஒரு வேரியேஷன் தெரியுது. அப்போ இந்த சூழ்நிலைகளை நம்ம பார்க்கும்போது ஒரு வேரியேஷன், ஒரு வித்தியாசம், மனிதர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான கசப்பு, வெறுப்பு, ஒரு சூழ்நிலைகளில் ஒரு விதமான வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களெல்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி பைபிளில் வந்து பெற்ற தாய் தன் பிள்ளையை மறப்பாலோ, பால் குடிக்கிற மரவை மகவை தாய் மறப்பாலோ, அப்படி அவளே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த வசனத்தை பல ஆண்டுகளாக நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போல்லாம் வந்து எப்படி ஒரு தாய் மறக்க முடியும்னு நினச்சேன். இன்றைக்கி நமக்கு செய்தித்தாள்கள்லாம் தாய் தந்தை எப்படி தன் பிள்ளையை மறக்கிறாங்க, தூக்கி குப்பையில் போட்டுட்டு போகிறாங்க, குளத்தில் விட்டெறிஞ்சிட்டு போகிறாங்க, செவுத்தில் வீசி அடிக்கிறாங்க குழந்தைகளை பாருங்கள், பச்சிலம் குழந்தைகள். அது அந்த வார்த்தையை பாருங்கள், உண்மையாக ஆக்கப்படுறத நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் அடையாளம். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இந்த யூடியூப்பை திறந்தீங்கன்னாக்க கச்ச கச்சன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் வருது, எது உண்மை எது போய் தெரியல. ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்கிறாங்க, கட்டி எழுப்பக்கூடிய அடையாளமாக இல்லை, கட்டி எழுப்புகிற அடையாளமாக இல்லை, எல்லாம் அவங்கவுங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய மேன்மையை வெளிப்படுத்துகிற அடையாளமாக வராங்க, தீமைகள் உள்ளே வருகிறது. கொஞ்ச நாள் ஃபாதர் தீபன் கூட ரொம்ப சோகமாக இருந்தார், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப சோகமாக வந்து டாக்லாம் கொடுத்தாரு, இப்போ மகிழ்ச்சியாக இருக்கிறாரு. இதுவும் நமக்கு ஒரு எச்சரிக்கை தான். தீயவன் எப்படி எவ்வளவு அவன் வேகமாக செயல்படுறான் பாரு, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நாம் ஒளியின் பிள்ளைகள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். கேசி ட்ரிச்சியே திருடிவிட்டாங்க, அப்புறம் கொடுத்து அப்புறம் பிடுங்கி எடுத்துட்டோம், ஃபாதர் வந்து ரொம்ப நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி அவர் இரவு ஒரு ஒரு ரெண்டு மணி இருக்கும், 1:30 2 மணி என்னை எழுப்பினார். ஹாக் பண்ணிட்டாங்கனார, எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிச்சு, ஐயோ ஹாக் பண்ணிட்டாங்களாம், என்ன செய்கிறது எனக்கு நமக்கு தெரியாது. அப்புறம் உட்காந்து எல்லாம் யோசித்தோம், அப்புறம் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அப்போ ஜெபம் பண்ணும்போதே சொன்னார், நோ யூ வில் கெட் இட் பேக் அப்படி, பட் பி கேர்ஃபுல். ஆண்டவர் அதுக்கு தான் நமக்கு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் பாருங்கள், சும்மா நம்ம பேசாட்டு ஓரமாக உட்காந்து வடை சுட்டுக்கிட்டு இருந்தோம், அதை பிடுங்கிட்டு போகலாம் ஒருத்தன். நம்ம பேசாட்டு ஓரமாக உட்காந்து இந்த இதோ நிறைவார்த்தையை இதோ ஏலப்பாலைக்கு நம்ம போட்டு அவங்கள பலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம், அதில் ரெண்டு பேரும் கையை எப்படி போடுறோம், அதில் ரெண்டு பேரும் தொலைச்சி போடுவேங்கிறான், இப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன, நம்ம வந்து பின் வாங்கக்கூடாதுங்க. அன்றைக்கி ஃபாதர் அந்தோனிராஜ், ஃபாதர் வெள்ளூர் டயசிஸில், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், அவரும் பெரிய நற்செய்தியாளர், அவர் சொல்கிறார், ஃபாதர் ஆல்பர்ட் ஃபாதர், தம்பி நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்கப்பா அப்படிங்கிறார். நல்ல ஒரு 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 அழுத்தத்தை அவர் கொடுத்தார் அந்த நேரத்தில். யார் என்ன சொல்கிறாங்களோ இல்லை, சொல்லிக்கிட்டே இருப்போ, நல்ல நல்ல நான் வாலிப பிள்ளையில் எழுப்பி விடுங்க, நல்ல இளங்குருக்களை எழுப்பி விடுங்க. நான் ஒரு டயசிஸில், அவர் சொல்கிறார், 4-5 பேர்த்த நான் உருவாக்கி விட்டுருக்கேன், எல்லாம் போங்கடா போய் ப்ரீச் பண்ணுங்கடா அப்படின்னு. பாருங்கள், ஆண்டவர் தன் ஊழியர்களை எழுப்பி கொண்டே இருக்கிறார். நாம் எப்படி ஆண்டவருடைய செய்தியை கண்டுகொள்ள போகிறோம் இன்றைக்கி? அதனால தான் சொல்கிறோம், கண்டதையும் பார்க்காத, கண்டதையும் வாசிக்காத, குப்பை தொட்டிக்குள்ளே தான் எல்லாமே கிடக்கும். அதுக்கு பேர் குப்பை தொட்டி. நம்ம குப்பை தொட்டி இல்லை. உன் படிக்கிற பாட, உன் படிக்கிற காரியங்கள், எதை நம்ம படிக்கிறோம் தெரிஞ்சு தான் படிக்கணுங்க. இன்றைக்கி எல்லாமே விற்கிது, கடைக்கு போனால் புஸ்தகம், எந்த மாதிரியான எல்லா புஸ்தகமும் விற்கிது. நீ எதை எல்லாமே வாங்கி வாசிக்கலாம், இல்லை எதை வாசிக்கணும், யூ ஷுட் சூஸ் த திங்ஸ், எதை படிக்கணும், நான் இன்டர்நெட்டுக்குள்ளே போய் என்ன பார்க்கணும், எல்லாமே நம்மளுடைய உள்ளம் குப்பை அல்ல. ஆண்டவர் நம்மளை வந்து அழகுரை படைத்திருக்கிறார். படைப்பினுடைய திட்டத்தில் உயர்ந்த படைப்புன்னு சொல்கிறோம், அந்த உயர்ந்த படைப்பை குப்பையாக்கிட்டு எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுறது. போன வாரம் கூட ஞாயிற்றுக்கிழமை அருங்குடையில் நான் செல்ஃபோனை பற்றி நான் பேசினேன், இப்படி எல்லாம் இப்படி குட் மார்னிங் போகிறது, குட் ஈவினிங் போகிறது, அதுக்கு ஒரு சில பேர் எதிர்ப்பு தெரிவித்து மெசேஜ் போட்டிருக்காங்க, உங்களுக்கு நாங்கள் பேசுகிறதெல்லாம் பிடிக்கல, அதனால் நீங்கள் பப்ளிக்கில் சொல்லிட்டீங்க அப்படின்னு. பாருங்கள், யாருக்கும் தனிப்பட்ட விரோதம் கிடையாது, நான் பொது செய்தியை தான் நம்ம கொடுக்குறோம், உண்மையே சொல்கிறோம், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கள தங்களை மாற்றிக்கொள்வாங்க, அதுலேயும் புரியாத ஜென்மங்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, வி லீவ் இட் டு த லார்ட். அப்போ பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் தொடக்க நூல் 19:14 நம்ம பார்க்குறோம், இந்த செய்தியெல்லாம் சிலருக்கு நகைப்புக்குரியதாய் மாறுகிறது. இறுதி காலத்தை பற்றி சிந்திங்க, யோசிங்கன்னா, ஒரு தம்பி சொல்கிறாப்புல, இன்னும் எங்களுக்கெல்லாம் 4 இருக்குது ஃபாதர், எங்கள் அம்மா இப்போவே நீ கோயிலுக்கு தள்ளுது ஃபாதர், இப்போவே எனக்கு 4 இருக்குது, உன் சாவின் 4 குடிச்சு வச்சுட்டியாப்பான்னு கேட்டேன், உனக்கு சாவு என்றைக்கு சாவ போகிறான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. பாருங்கள், இன்றைக்கி பிள்ளைகள் அப்படி தான் யோசிக்கிறாங்க, சின்ன வயசு தானே நம்ம, இல்லை இல்லை இல்லை, யார் எப்போ என்ன முடியும் கதை முடியுங்கிறது நமக்கு தெரியாது. தொடக்க நூல் 19:14 லோத்து வெளியே போய் தம் புதல்வியருக்கு மன ஒப்பந்தமாகியிருந்த மருமக்களோடு பேசி, மருமகன்கள், மருமகன்கள், தன்னுடைய மகள்களுக்கு மருமகன் பேசி வச்சிருக்கிற மருமகன்கள், அவங்கள்ட்ட சொல்கிறார், நீங்கள் எழுந்து விடத்தை விட்டு புறப்படுங்கள், ஏனெனில் ஆண்டவரின் நகரை அழிக்கப் போகிறார் என்றார். அவருடைய மருமக்களுக்கு இது நகைப்புக்குரியதாய் தோன்றியது. இன்றைக்கி நம்ம வாலிப பிள்ளைகள் நிறைய பேருக்கு இறை செய்தியும் ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது நகைப்புக்குரியதாக தெரியுது, ஏன்னா இவங்க ஏதாவது பேசிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு. பாருங்கள், சிறு குழந்தைகளுக்கு புரிகிறது, வாலிப பிள்ளைகளுக்கு சில நேரத்தில் புரியறது இல்லை. அதனால தான் சொல்கிறோம், பணம் படைத்தவர்களுக்கு இது புரியாது. சில பேர் பெரிய பணக்காரங்க, நம்ம ஒரே பார்த்துட்டு, அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு சிலருக்கு ஆல்பர்ட் சாமி இப்படி பிரசங்கம், அவங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு நான் அவங்கள பார்த்ததே இல்லை அப்படின்வாங்க. என்னையே பார்க்குறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்களா? அதுதான் இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்படுற செய்தி பிள்ளைகளை. இறுதி காலம் உண்டு என்று ரோமையர் 13:11 சொல்கிறது, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள், உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. அதனால் ஜாக்கிரதையாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நாம் வந்து நம்மை மட்டுமே யோசிக்கக்கூடாது பிள்ளைகளை. நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், ரிடம்ஷன், இந்த மீட்புங்கிற வார்த்தை வந்து கம்யூனிட்டேரியன், அது ஒரு தனி மனிதனை சார்ந்தது அல்ல. அதனால தான் இட் இஸ் அ கம்யூனிட்டேரியன்கிறதுனால தான் கடவுள் என்ன செய்கிறாரு, இப்படி பொதுவான ஆட்களை குருக்களாக எழுப்பி சமூகத்திற்கு பேச சொல்கிறாரு, சமூகத்திற்காக தங்கள் வாழ்க்கையை இழக்க சொல்கிறாரு. இன்றைக்கி எத்தனை கன்னியாஸ்திரிங்க, அருட்சகோதரிகள், எத்தனை குருக்கள், எத்தனை ஊழியர்கள் ஆண்டவர் எழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் இதெல்லாம் பார்க்குற போது இதெல்லாம் அடையாளம், ஏன் ஆண்டவர் இந்த புதிய தளிர்களை எல்லாம் இப்படி வைக்கிறாரு? அப்போ அதில் திட்டம் இருக்கிறது, அதில் ஆண்டவர் ஏதோ ஒரு செய்தியை வைக்கிறார். ஆண்டவர் இவங்களெல்லாம் எழுப்புறது எதற்காக? சபைகள் எழும்புறதை பார்க்குறோம், நிறைய நிறைய ஊழியக்காரங்க எங்கெங்கேயோ எழும்புகிறாங்களே, ஏன்? எல்லாமே பூத்து குலுங்குகிற, ஆனால் இலை ஒரு நேரம் உதிரப்போகிற காலம் வரப்போகிறது, வெகு விரைவில் வரப்போ. இதெல்லாம் அடையாளங்கள். இந்த அடையாளத்தை பார்த்து நீ சுதாரித்து கொள்ளு. 1 கொரிந்தியர் 10:11 சொல்லுது, அவர்களுக்கு நிகழ்ந்த இவை அனைத்து மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக அமைகின்றன, இறுதி காலத்தில் வாழும் நமக்கு இவை அறிவுரையாக எழுதப்பட்டுள்ளன. நமக்கு அறிவுரையாக எழுதி வச்சிருக்கிறாங்க நடந்ததெல்லாம். அதனால் நடந்ததை பார்த்துட்டு அவங்களுக்கு தானே நடந்தது அப்படின்னு நீ ஏமாந்துடாத. வாலிப பிள்ளைகளே, ஏமாந்து போயிடாதீங்க. உடனடியாக உங்களுடைய ஆண்டவருடைய திருமண உட்கார்ந்து யோசித்து பாருங்க. பாருங்கள், இறுதி நாளில் இணைச்சட்டம் 40:30 சொல்லுது, இறுதி நாளில் என்ன மாதிரி நடக்கிறது என்று. உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இறுதி நாள்களில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி அவரது குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இறுதி நாளில் நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வந்து குரலுக்கு செவி கொடுப்பீர்கள். இதுதான் எதிர்பார்ப்பு, ஆண்டவருக்கு செவி கொடுங்க அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவ்வார்த்தை உண்மைகளை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். 27 வாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை மக்களின் தாரடி சிதறடிப்பார். இது எப்போ? இந்த 30 வசனம், அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிக்கிறேன். ஆண்டவர் உங்களை மக்களின் தாரடி சிதறடிப்பார், அவர் உங்களை கொண்டு சேர்க்கும் வேற்றினத்தாரடி உங்களில் எஞ்சியிருப்போர் எண்ணிக்கை மிக சிறியதாக இருக்கும். மரத்தாலும் கல்லாலுமான மனிதரின் கையால் செய்யப்பட்ட தெய்வங்களை வழிபடுவீர்கள். அவற்றால் காணவோ கேட்கவோ உண்ணவோ நுகரவோ முடியாது. மாறாக இங்கு இருக்கையில் உங்கள் கடவுளாகி ஆண்டவரை நீங்கள் நாடினால், உங்கள் முழு இதயத்தோடு முழு உள்ளத்தோடு தேடினால் அவரை கண்டடைவீர்கள். அதுக்கு பிறகுதான் இந்த இறைவசனம், உங்களுக்கு பெருந்துயர் உண்டாகும் பொழுது இவ்வார்த்தைகளின் உண்மையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அப்போ என்ன, முழு இதயத்தோட முழு உள்ளத்தோட நீ ஆண்டவரை தேடணும். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குறிப்பேடு, ஆண்டவருடைய வார்த்தை தாவீது அரசர் சாலமோனுக்கு சொல்லப்படுகிற அந்த செய்தியை கூட அங்கே பதிவு செய்து வைத்திருக்கிறது. அதில் என்ன சொல்கிறார் தாவீது அரசர், என் மகனே சாலமோன், உன் தந்தையின் கடவுளை அறிந்து நீ அவரை அன்பு செய், தேடினால் கண்டடைவாய், அவரை நீ மறந்தினால் அவர் உன்னை வாழ்நாளெல்லாம் கைவிடுவார். பாருங்கள், எல்லா இடத்திலும் இந்த செய்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போயிடாதீங்க. உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் கடவுளாகி ஆண்டவர். 31 இறைவசனம் இணைச்சட்டம் 4:31 ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நீ என்ன பாவ வாழ்க்கையில் இருந்தாலும் நீ வந்து உன் வாழ்க்கையை திருப்பிட்டினா போதும், நீ பாவம் செஞ்சிட்டமே இப்படி பண்ணிட்டமே அப்படி பண்ணிட்டமேன்னு நீ இனிமே எனக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாரா? நம்மளுடைய திருத்தூதர்களுள் ஒருவனாக இருந்த அந்த யூதாசை போல நீ யோசிக்கக்கூடாது. இனிமே எனக்கு மன்னிப்பே கிடைக்காது, அதனால் நான் போய் செத்துடுறேன். சாவு 3 நாள் தான், பாலை ஊற்றிட்டு நம்மளை மறந்து போட்டாவில் வச்சுட்டு அவன் வேலையை பார்ப்பான், அவ்வளோதான். நிறைய பேர் சில பிள்ளைங்கள் வந்து நான் தற்கொலை பண்ணிக்கலாம் என் வாழ்க்கையில், அவ்வளோதான், உங்கள் டிசிஷன் எடுக்கணும் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, தற்கொலை எண்ணத்தில் இருக்கிறவங்க செத்து போயிட்டா எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்காத, அங்கிட்ட தான் கேமு ஆரம்பிக்குது. இந்த இடத்துல என்ன நடக்கும், உலகத்தில் உங்களை 3-4 துக்கம் கொண்டாடி பால் ஊற்றி எல்லாம் கும்பிட்டுட்டு போட்டோவில் மாட்டி வச்சுட்டு அவன் வேலையை பார்க்க போடுவான், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் உன்னுடைய ஆத்மா அந்த யூதாஸ் இஸ்காரியத்தினுடைய நிலை, இதோ வானத்துக்கும் நீ சொந்தமாகாமல் பூமிக்கும் சொந்தமாகாமல் உன்னுடைய ஆத்மா அலைய நேரிடும் பாருங்களேன். அதனால தான் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து கொள் என்று தான் அழைக்கிறோம். உன்னை சாவதற்காகவா ஆண்டவர் கூப்பிட்டார் இம்மாதிரி சாவை ஏற்றுக்கொள்வதற்கு? இல்லை, ஆண்டவர் உன்னை வாழ்வை ஏற்றுக்கொள்வதற்காக. அதனால் ஆண்டவர் என்ன கொடுக்குறார் பாருங்க, உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இரக்கமிகு இறைவன், அவர் உங்களை கைவிட மாட்டார், அழிக்கவும் மாட்டார், உங்கள் மூதாதையரோடு அவர் ஆணையிட்டு செய்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அதனால தான் ஆண்டவருடைய இரக்கத்தை உணர்ந்து கொள்ளுங்க, உணர்ந்து கொள்ளுங்க என்று நம்ம மீண்டும் மீண்டும் அழைத்து கொண்டே இருக்கிறோம் அன்பு பிள்ளைகளை. அப்போ நம்ம என்ன செய்யணும், இதை மட்டும் நம்ம சொல்லி நிறைவு செய்கிறோம். நம்ம என்ன செய்யணும், அப்போ நம்ம இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இனத்துக்குள்ளே இருக்கணும்னா என்ன செய்யணும், நம்மளுடைய பெயர் வந்து அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கணும்னா, வாழ்வு புத்தகத்தில் எழுதியிருக்கணும்னா என்ன செய்யணும், இந்த கேள்வி தான் நம்ம கேட்போம். அதையும் நம்ம சொல்லி தான் நிறைவு செய்ய போகிறோம். அப்போது ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், 2 வாசகம், எங்கே போய் அது மையம் கொண்டு இருக்குன்னா, தாம் தூயவராக்கியவர்களை ஒரே பலியினால் என்றென்றைக்கும் நிறைவுள்ளவராக்கினார். அதுக்குத்தான் இயேசு இறங்கி வந்து தன் பலியாக ஒப்பு கொடுத்து தன்னை நிறைவுள்ளவராக, இதோ நம்மையெல்லாம் மாற்றணும்னு அவர் பலியாக ஒப்பு கொடுத்தார். அதனால தான் இயேசுவை பாரு, இயேசுவினுடைய அந்த பலி, இயேசுவினுடைய பலியில் இணைந்து உன்னையும் பலியாக்கு, ஒப்பு கொடு. இதை தான் நம்ம சொல்லி கொடுத்துட்டுருக்கிறோம். பாருங்கள், சீராக்கி ஞான நூலில் 30:1 சொல்கிறது, தம் மகனிடம் அன்பு கொண்டிருக்கும் தந்தை அவனை இடைவிடாது கண்டிப்பார். அப்போது அவர் தம் இறுதி நாள்களில் மகிழ்வோடு இருப்பார். இன்னைக்கு அப்பா நம்மளை கண்டிக்கிறார். நம்முடைய வாழ்க்கை சூழலில் கடவுளை நோக்கி நீங்கள் கை வைத்தும் போது சில பேர் சொல்லுவாங்க, ஜெபிச்சோம்னாக்க வீட்டில் ரொம்ப போராட்டமாக இருக்குது, அதனால் ஜெபிக்கிறதில்ல. சிலுவை வச்சா போராட்டமாக இருக்குது, சிலுவை வைக்கிறதில்ல. நீங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் கை வைத்து உங்களை தண்டித்து திருத்துவார். அது ஆண்டவரால் நிகழ்கிறது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உங்கள் துன்பங்கள் வரும்போது மனுஷங்களை குற்றப்படுத்தாதீங்க. உனக்கு எதிராக சில சம்பவங்கள் நடக்கும்போது கடவுளை குற்றப்படுத்தாத, உன்னுடைய அயலாரை குற்றப்படுத்தாத, உன்னுடைய அந்த இழிநிலையை உன்னால், இதோ என்னுடைய மையம் சரியாக இல்லை, அதனால் என்னை சுற்றி நடக்கிற காரியங்கள் தவறாக நடக்கிறது, அதனால் நான் என்ன செய்கிறேன், என்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இப்படி நம்ம செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன், இப்போ கடவுள் கண்டித்து திருத்துவதை ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்கு முன்னாடி நம்மளை முழுசாக படைக்கணும். இரண்டாவது, சீராக்கு ஞானம் 42 சொல்கிறது, எதிர்காலத்தையும் இறுதி நாளையும் பற்றிய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகின்றன. ஏற்கனவே நான் தொடக்கத்தில் சொன்னேன், இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு பயம் வருகிற போது என்ன செய்கிறது, இங்கே விடுதலை கிடைக்குமா, இங்கிட்டு விடுதலை கிடைக்குமா, இங்கே ஆண்டவர் இருக்கிறாரா, அங்கே இறைவன், இங்கே இறைவன் என்று உங்களை ஏமாற்றுவாங்க. அதனால் இன்றைக்கி மக்கள் ஓடுறாங்க. எந்த தெய்வம் உண்மையான தெய்வம் அறிய முடியாதபடி தவிக்கிறாங்க. எதை செய்தால் வாழ்க்கையை ஆதாயமாக்கி கொள்ளலாம், அழிவுக்குரிய அடையாளத்துக்குள்ளே ஓடி விழுறாங்க. இதெல்லாம் குழப்பத்தினுடைய உச்சக்கட்ட நிலையில் நம்ம இருக்கிறோம். அதனால தான் அரசுகள் கூட நம்மை சில நேரத்தில், நம்மை நம்பி இருக்கிற தலைவர்களாக இருக்கிறவங்க கூட நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாக இல்லாதபடி நிற்கிறத பார்க்குறோம். தானியேல் புத்தகம் 11 அதிகாரத்தில் 33 நம்ம பார்க்குற போது அந்த இறைவசனங்கள் சொல்கிறது, ஞானமுள்ள பலர் மக்களுக்கு அறிவூட்டுவார்கள், சில காலம் அவர்கள் வாளாலும் நெருப்பாலும் சிறை தண்டனையாலும் கொள்ளையினாலும் மடிவார்கள், அவர்கள் வீழ்ச்சியிடும்போது அவர்களுக்கு உதவி செய்ய ஒரு சிலர் இருப்பர், ஆயினும் அவர்களது துணைக்கு வருபவர் தன்னல நோக்குடனே உதவி செய்வர். பாருங்க, நல்லவன் சாகும் போது யாரும் வரமாட்டாங்க, நல்லவங்க துன்பப்படும் போது கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது வந்தால் கூட ஒரு சுயநல நோக்கு இருக்கும். அதில் சொல்லப்படுகிறது பாருங்க, ஞானிகள் சிலர் கொல்லப்படுவர், இதன் மூலம் மக்கள் புடம்போடப்பட்டு, இப்படி நல்லா இருந்தவனே செத்து போயிட்டான், நான் மட்டும் ஏன் இப்படி இருந்து என்னத்துக்கு வாரி கட்டிக்கிட்டு போகிறேன், அதனால் இருக்க வேண்டியதை வாழ்ந்துட்டு நான் போய் சாவுறேன். பாருங்கள், ஞானிகள் சாகிற போது இப்படியெல்லாம் யோசிக்க தோணும், ஞானிகள் சிலர் கொல்லப்படுவர், இதன் மூலம் மக்கள் புடம் போடப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு வெண்மையாக்க பெறுவர், இறுதியாக குறிக்கப்பட்ட முடிவு காலம் வரும், அரசன் தன் மனம் போன போக்கில் நடந்து கொள்வான். இன்றைக்கு நம்ம நாடுகளுடைய தலைவர்களை நம்ம பார்க்கலாம், இந்த வார்த்தையின்படி நிற்கிறத நீங்கள் பார்ப்பீங்க, அரசன் தன் மனம் போன போக்கில் நடந்து கொள்வான், அவன் தன்னையே உயர்த்தி கொள்வான், எல்லா தெய்வத்திற்கும் மேலாக தன்னையே பெருமைப்படுத்தி கொண்டு தெய்வங்களுக்கெல்லாம் இறைவனுக்கு இறைவனானவருக்கே எதிராக பழி சொற்களை பேசுவான், இறைவனின் சினம் நிறைவேறும் நாள் வரும் வரை அவன் வாழ்க்கை வளம் பெறும். இப்படி பேசுகிறவங்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா தானே இருக்குது, ஒரு அவங்க என்ன மாதிரி ஆண்டுக்கிட்டு வழி பெரிய லெவலில் இருக்கிறாரு, அவன் பாருங்கள் கடவுளை எதிர்கொண்டு கடவுளை அசிங்கப்படுத்தினால கடவுள் அழிக்கலையே, அப்போ கடவுள் எங்கே இருக்கிறாரு, இந்த கேள்வியெல்லாம் கேட்க தோணும். அவர்கள் வாழ்க்கை வளம் பெறும், ஏனெனில் குறிக்கப்பட்டது நடந்தேற வேண்டும். இதெல்லாம் நடக்கும், ஆனால் கடைசியில் நடக்க போகிறது என்ன, அதனால தான் ஆண்டவர் எச்சரிக்கை செய்தவர், இதெல்லாம் பார்த்து ஏமாந்துடாத. அதனால தான் எதிர்காலத்தையும் இறுதி நாளையும் பற்றிய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகிறது. இதை கண்டு நீ குழம்பி போயிடாத. அடுத்தது யோவான் 6:39 சொல்கிறது, என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும், இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுளம். அதுதான் 2 வாசகத்தில் வாசிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து எப்படி நம்மை மீட்பதற்காக வந்தார், இவர் எல்லாத்தையும் அதிகாரத்தையும் கையில் எடுத்துக்கிட்டு சும்மா மிரட்ட வரல, தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து அந்த அதிகாரத்தை எடுத்தார். அதனால தான் அந்த ஆண்டவரை அவர் எந்த பர்பஸ் எந்த திட்டத்திற்காக தன்னை ஒப்படைத்தார், யாரும் அழிய விடாமல் இறுதி நாளில் காப்பாற்றப்படணும். இந்த சிந்தனையோடு இருக்கிறவரை தெய்வமாக ஏற்றுக்கிறதா, அல்லது இறந்த பிற்பாடு உனக்கு என்ன நடக்க போதுன்னே சொல்ல தெரியாத தெய்வத்தை தெய்வமாக ஏற்றுக்க போறியா? எல்லாமே தெய்வ நம்பிக்கை இன்னைக்கு நிறையா இருக்குங்க, அடையாளங்கள் தெய்வத்தினுடைய அடையாளங்கள் நிறையா இருக்குது. இன்னைக்கு இயேசுங்கிற அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். இந்த இயேசு என்ன செய்தார் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். யாரும் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தெழச் செய்ய வேண்டும். இறப்புக்கு பின்னாடி உன்னை காப்பாற்ற போகிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவர் மட்டும்தான் இதை பற்றி பேசியிருக்கிறார். மற்ற எந்த தெய்வ அடையாளமும் இப்படி பேசியதான் நமக்கு இல்லை. எல்லாம் நீ நல்லா வாழ்ந்தீன்னா மோட்சத்துக்கு போய்டும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உன்னையை காப்பாற்றுறேன், என்னை சார்ந்திரு அப்படின்னு சொல்கிற ஒரு தெய்வம் இயேசு ஆண்டவர். அவர் தான் இறங்கி வந்து நமக்கு அடையாளமாய் காட்டிட்டு போனார். நன்மைக்காக, நேர்மைக்காக, இதோ நீதிக்காக உன்னை நீ கையளிக்கிற பொழுது நீ அந்த காரியத்தை பெறுவாய் அப்படின்னு வழிகாட்டிட்டு போனார். இந்த வழிகாட்டியை பின்பற்ற மறுக்கிறவர்களுக்கு என்ன நிகழப்போகிறது நம்ம அதை சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக மட்டும் இருந்து விடாது, அவர் கொடுக்கிற அபிஷேகத்தை பெற தகுதியுள்ளவர்கள் அவங்கள மாற்றுங்க. அதுதான் இன்றைய இன்னொரு நற்செய்தியினுடைய இந்த இங்கே முன்மொழியாக பாருங்க. நற்செய்தியினுடைய முன்மொழியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எப்பொழுதும் விழிப்பாக இருந்து மன்றாடுங்க. விழிப்பாக இருக்கிறதுனா கண்ணு முழிச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை, ஆத்மா விழித்திருந்து நாம் என்ன செய்யணுமோ அதை செய்து ஆண்டவருக்கு முன்னாடி மன்றாடணும். விழிப்பாக இருந்து மன்றாடுங்கனாக்கா ராத்திரி பூரா தூங்காமல் மன்றாடுங்க இல்லை. விழிப்பாக இருப்பது என்பது இந்த உலகம் இப்படி மாயையினாலே மயக்குகிற இந்த சூழலில் நீயும் நானும் எப்படி காணாமல் போகிறோம் தெரியாது, நமக்கே தெரியாது. அப்போ மன்றாட்டு ஒன்று தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதை குறித்தும் கவலைப்படாமல் விழிப்பாக இருந்து அறிவிலும் ஆற்றலிலும் விழிப்பாக இருந்து நம்ம என்ன செய்யணும் ஆண்டவரை நோக்கி பாரு. அடுத்த பாயிண்ட் பாருங்க, யோவான் 6:40, மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலைவாழ்வு பெற வேண்டும் என்பதே தந்தையின் திருவுளம், நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன். பாருங்க, மகனை கண்டு. அதனால தான் சொல்கிறேன், இயேசுவை பாரு, ஊடுருவ குத்தப்பட்டவர் உற்று பாரு. வேறு எந்த அடையாளமும் நமக்கு தேவையில்லை, இயேசுங்கிற அடையாளம் மட்டுமே போதும். மற்ற அடையாளங்களெல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு இயேசுவை பார்ப்போம். அதுதான் ஆன் பைபிள் வேதம் சொல்லுது, திருச்சபை அதை தான் சொல்லுது. இன்றைக்கி சில புனிதர்களுடைய நம்ம உறவை வைத்திருக்கிறோம், புனிதர்களை உறவை வைத்திருக்கிறோம். புனிதர்களை நம்பிக்கையினுடைய ஒரு மையமாக வைக்கக்கூடாதுங்க. அவர்கள் எதை மையமாக வைத்து நம்பிக்கையை எந்த நம்பிக்கையை மையமாக வைத்தாங்க அதை பார்த்து நீ என்ன செய்யணும், அந்த நம்பிக்கையை கைக்கொள்ளணும். அது ஆண்டவருக்கு கொடுத்த நம்பிக்கை. இன்றைக்கி நாம் என்ன செய்கிறோம், அதுலேயும் சில நேரத்தில் டிவியேட் ஆகிடுறோம். அதுலேயும் நம்மளுடைய அதை தான் பலர் வந்து நம்மளை குற்றப்படுத்துகிறாங்க. ஆனால் தாய் திருவை ஒரு நாளும் அப்படி சொல்லிக் கொடுப்பது அல்ல, ஆண்டவரை விட்டுட்டு இங்கே இருக்கிற புனிதர்களை பிடித்துக்கொள்ள சொல்வதில்லை. அதனால தான் நம்ம மீண்டுமாக இது சொல்லிக்கொள்கிறோம். தாய் திருவை நம்மை தெளிவாய் வழிநடத்தி கொண்டு இருக்கிறது. ஆண்டவரை உற்று நோக்குங்கள், ஆண்டவர் தான் இந்த பலியினுடைய மையமாக இருக்கிறவர். இந்த பலி அவர் கொடுத்த பலி, இது புது புது பலி அல்ல, ஒரே பலி. இயேசுவினுடைய ஒரே பலியில் திருப்பலி நடந்து கொண்டு இருக்கிறது. பாப்பரசர் வைக்கக்கூடிய பலிக்கும் நான் இங்கே நிகழ்த்தக்கூடிய பலிக்கும் வேறு வேறு தெய்வங்கள் அல்ல, வேறு வேறு அடையாளங்கள் அல்ல. அவர் பாப்பரசருங்கிறதுனால ஆண்டவர் வல்லமையாக இல்லை, அதே ஆண்டவர் அங்கே பிரசன்னமாகி இருப்பது போலதான் ஒவ்வொரு திருப்பலியிலும், உங்கள் ஊரிலே குருக்கள் வைக்கிற ஒவ்வொரு திருப்பலியிலும் அதே இயேசு கிறிஸ்து அதே வல்லமையோடு வருகிறார். ஒரே பலி, உலகெங்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான திருப்பலிகள் நிகழ்த்தப்பட்டாலும் ஒரே பலி நிகழ்த்தப்படுகிறது, ஆண்டவருடைய அந்த கல்வாரி பலி. அதனால தான் நம்ம அவரை உற்று நோக்குங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்த பாயிண்ட் பாருங்க, யோவான் 6:54, எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். இந்த அடையாளத்தை இன்னைக்கு பிசாசு எடுத்துட்டான். நிறைய சபைகளில் வழிபாடு நடக்கிறது, ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வாக்கு தத்தம் நிறைவேற இல்லாத நிலையை பார்க்கிறோம். என் சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். அதனால தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் வார்த்தையான தெய்வத்தை உடைத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நற்கருணை அபிஷேகம், திருவுடல் திருரத்த அபிஷேகம் நடக்கிறது ஒவ்வொரு திருப்பலியிலுமே. இந்த அபிஷேகம் சில பேர் அடையாளமாக வைத்திருக்கிறாங்க, அதுவும் அவுட் ஆஃப் ட்ராக் தான். கத்தோலிக்க திருப்பலியில் இது ஆண்டவருடைய திருவுடல் என்று தான் சொல்லுகிறோம். திருவுடலை மாதிரி இல்லை, இது ஆண்டவருடைய திருவுடல், இது திருரத்தம், அது நிலை பெற்றிருக்கிற ஒரு அடையாளம். ஒரு சில பேருக்கு சந்தேகம் வரும், ஒரு சில பேருக்கு அதில் ஒரு சில மாறுபட்ட எண்ணங்களும் உண்டு. நற்கருணையை வந்து அந்த பலியில் தான் ஆண்டவர் இருப்பார், அதுக்கப்புறம் வெளியில் போயிடுவார், அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டார், அதனால் தூக்கி கொண்டு போய் நீ நற்கருணைக்குள்ளே வைக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்கள், சற்று நீங்கள் வார்த்தையோடு ஒப்பிட்டு பாருங்கள். ஆண்டவர் நமக்கே பாவியாக இருக்கிற எனக்கே அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் விடுத்த அழைப்பையும் அவர் ஒரு நாளும் பிடுங்கிறதில்ல. எனக்கு எந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரோ அது அப்படியே இருக்கும். திருமணம் அழியாத ஒரு உடன்படிக்கை, குருத்துவம் அழியாது. அதனால தான் குருத்துவத்தை யாரும் எடுக்க முடியாது. என்னைய குருத்துவத்திலிருந்து அவங்க ஓரம் வைக்கணும்னா அவங்க சொல்ல தான் முடியும், நீ இனிமேல் குருத்துவத்தை ப்ராக்டிஸ் பண்ணாதேன்னு சொல்லணும். திருச்சபை அப்படி தான் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியும். திருமணம் டைவர்ஸ் ஆகிடுச்சு, திருச்சபை ஒரு நாளும் டைவர்ஸ்னு சொல்லாது, செல்லுபடி ஆகாதுன்னு தான் சொல்லுது. அப்போ இந்த வார்த்தையை எதுக்கு இப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா யாரும் முறிக்க முடியாதுங்க. ஏன்னா ஆண்டவர் கொடுத்ததை யாரும் பிடுங்க முடியாது. அப்படிதான் ஆண்டவர் இறுதி வரை வச்சிருக்கிறாரு. அப்படி ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அவர் நம்ம கிட்டே எடுக்க முடியாது. வார்த்தை உடன்படிக்கை அவர் வந்து மாத்தலாம் மாட்டார். அப்படின்னா என்னாலும் நான் நீ கொடுக்க அந்த இதுக்குள்ள நான் இருப்பேன், என்னுடைய பிரசன்னத்தை வைப்பேன்னு சொல்லிட்டாருன்னா அதை திருப்பி எடுத்துருவாரா? இந்த சர்வீஸ் முடிச்சோன்னு எடுத்துப்பாரா? இல்லை. அதனால தான் நம்ம நம்புகிறோம் அந்த ஆண்டவருடைய அந்த பிரசன்னம் பீடத்தில் வச்சு அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஜெபிச்சிட்டோன்னா அதுக்குள்ள நற்கருணை அபிஷேகத்துக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரு. அதை தூக்கி போட முடியாது. அப்படி அதனால தான் ஆண்டவர் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ப்ரிசர்வ் பண்ணுறோங்க. இந்த வார்த்தையை நீங்கள் வார்த்தையோடு ஒப்பிட்டு யோசித்து பாருங்கள், உங்களுக்கு ஆண்டவருடைய வல்லமை என்னன்னு விளங்கும். அதனால தான் சொல்கிறோம், சதையை உண்டு ரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை கொண்டுள்ளார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யோவான் 12:48 சொல்கிறது, என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது, இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஆண்டருடைய வார்த்தையை குறித்து பேசியிருக்கிறாரு. திருப்பலியில் வார்த்தையும் ஆண்டருடைய திருவுடலும் தான் இங்கே உடைக்கப்படுது, வேறு எதுவும் திருப்பலியில் உடைக்கப்படலை. இது வேண்டான்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளியில் போகிறாங்கன்னா அவர்கள் ஒரு கேட்டான நிலையில் தான் வெளியில் போகிறாங்க. ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் அவங்க வெளியில் இருக்க போகிறாங்க. அது ஒரு பாவப்பட்ட நிலையில் தான் அவங்கள பார்க்க வேண்டி வரப்போகிறது. அதனால தான் நம்ம எச்சரிக்கை செய்தியாக வைக்கிறோம். திருவை நம்மளை தவறாய் வழிநடத்தது இந்த காரியத்தில் என்று நினைத்து விடாதீர்கள். அதனால தான் வார்த்தை தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. அப்போ அந்த வார்த்தை எது என்பதை பிடிச்சிக்கிட்டு, அந்த வார்த்தையை பிடிச்சிக்கிட்டு நீ மேலே போ, அப்போது அந்த வாழ்வு நூலில் உன்னுடைய பெயர் எழுதப்படும். திருத்தூதர் பணி 2:17 சொல்கிறது, அவர் மூலம் கடவுள் கூறியது, இறுதி நாள்களில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிந்தொருள்வேன். உங்கள் புதல்வர் புதல்வியர் இறைவாக்கு உரைப்பர். உங்கள் இளைஞர்கள் காட்சிகளையும் முதியோர்கள் கனவுகளையும் காண்பர். எல்லா கேட்டகரியும் ஆவியில் நிரம்பப்பட்டு அவங்க ஆவியானவர் வழிநடத்தும் விதமாக கடைசியாக செயல்படுவாங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இப்படிப்பட்ட அபிஷேகத்தை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இந்த காலத்தில். ஆவியானவரே வேண்டாம் அப்படின்னு எதிர்க்கிற எந்த மனநிலையும் ஆண்டவருடைய வாழ்வினுடைய நூலில் இடம்பெற முடியாத ஒரு வேதனைக்குள்ளே கிடக்கிறாங்க. அதனால ஆவியானவரை குறித்து எதிராக பேசாத, ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காய் மன்றாடு, ஆவியானவர் உனக்கு உண்மையை நோக்கி வழிநடத்துவார்னு வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை மறந்துடாத. ஆகவே இந்த ஆவியானவரை குறித்த சலசலப்புகளை ஓரமாக வச்சுட்டு அதுவும் உன்னை ஆண்டவரிடத்திலே கொண்டு செல்லக்கூடிய அடையாளமாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 3:1 சொல்கிறது, இறுதி நாள்களில் கொடிய காலங்கள் வரவிருக்கின்றன அறிந்து கொள். ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் எது சரி எது தவறு, எது நன்மை எது தீமை. எல்லாம் நல்லதை போல தெரிகிறது, ஆனால் கொடிய அடையாளங்கள் உண்டு, அறிந்து கொள்வது அவசியம். யாக்கோபு 5:3 சொல்கிறது, உங்கள் பொன்னும் வெள்ளியும் துருபிடித்து விட்டன, அந்த துருவே உங்களுக்கு எதிர் சான்று, அது நெருப்பு போல உங்கள் சதையை அழித்துவிடும். இந்த இறுதி நாள்களில் செல்வத்தை குவித்து வைத்திருக்கின்றீர்களே, செல்வத்தை குவித்து வைப்பதை நீ கருத்தில் கொள்ள வேண்டும். உன் செல்வம் இதோ ஆண்டவருடைய மகிமைக்கான அடையாளமாய் பயன்படுத்தாமல் போனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்று இரவே நீ அழிய போகிறாய். இதோ உன் களஞ்சியத்தில் எங்கே சேர்க்க முடியும் ஆண்டவருடைய வார்த்தை. ஆகவே பொருட்களை செல்வத்தை சேர்க்கிற அந்த மனநிலையை விட்டு வெளியே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை உள்ளத்திலே சேர்க்கிற அடையாளமாய் நீங்கள் மாறி பாருங்க. 2 தீமோத்தேயு 4:8 சொல்கிறது, இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே, அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இதுதான் இறுதி வார்த்தையாக வைக்கிறோம். பவுலடியாருக்கு மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆண்டவர் வருவார், நான் என் வாழ்ந்திருக்கிறேன், இந்த கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கிறேன், இந்த வாழ்க்கை ஆண்டவருக்காக நான் வாழ்ந்திருக்கிறேன், நிறைய காரியத்தை நான் சுவைத்திருக்கலாம், ஆனால் ஆண்டவருடைய மகிமைக்காக நான் தீமையை தொடலை, நன்மையினுடைய பிள்ளையாக இருந்தேன், அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு இந்த வார்த்தை இறுதி நாளில் ஆண்டவர் அவருக்கு தருவதை போல, இதோ அந்த நீதியான நடுவர், இதோ எனக்கு மட்டுமல்ல அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும், ஆண்டவர் விரும்புகிற விதமாய் வாழ்ந்து காத்திருக்கும் பிள்ளைகள் அனைவருக்கும் அருளப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். என் அன்பு இறைமக்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் உண்மையானது. அந்த உண்மையை உணர்ந்து இந்த வழிபாட்டு காலத்தினுடைய இறுதி காலத்தில் இருக்கிற நாம், ஒருவேளை அந்த இறுதி காலம் இன்றே என்று இருந்தால் நான் என்ன நிலையில் இருப்பேன், நாளை என்று இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும், சிந்திப்போம், செயல்படுத்த விரைந்து செல்வோம். ஆவியானவரிடத்திலே ஜெபித்து மன்றாடுங்க, அவர் உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். ஆமென்.
அனைவரும் இணைந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
பின்னையும் அனைத்தையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார் தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன் தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார் கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன் லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார் சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் இறப்பின் மீது வெற்றி கொண்டார் விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன் பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகர வாழ்வில் நிலைத்திடுவேன் திருவாவை உரைப்பதை நம்புகிறேன் புனிதர்கள் உறவை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன் தொழுதோம் இதயத்தை பதத்தில் பலியாயளித்தோம் இருகரம் குவித்து இறைவா தொழுதோம் இதயத்தை பதத்தில் பலியாயளித்தோம் இருகரம் குவித்து இறைவா தொழுதோம்
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள்
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக
ஆண்டவரே எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம் அதனால் மாண்புக்குரிய உமது திருமுன் நாங்கள் ஒப்பு கொடுக்குமே காணிக்கை இறை பற்றின் அருளையும் நிலையான பேரின்பத்தையும் எங்களுக்கு பெற்று தருவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்
ஆமே
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம்மான்மாவோடும் இருப்பாராக
இதயங்களை மேலே எழுப்புங்கள்
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்
அது தகுதியும் நீதியும் ஆனதே
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவரும் இடம் இன்னேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதுதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது.
தூயவர் 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 வான் படைகளில் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். சிறப்பாக இன்றைய நாளிலே திருப்பொழி ஒப்பு கொடுத்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தாருடைய விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் தேவைகளையும் மன்றாட்டுகளையும் அன்பாண்டவரே நீர்தாமே நிறைவேற்றி கொடுத்தருளும்படியாய் உம்மிடம் மன்றாடுகின்றோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்து மரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
ஆமென், ஆமென், ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படி பணியால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனாரிலும் இம்மண்டாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன். உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மை உடலோடும் ஆன்மாவோடும் படைத்து இந்த உலகத்திலே உலாவ வைத்திருக்கிறார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட உடலோடு இருக்கிற பிள்ளைகள் துன்புறுகிற போதெல்லாம், இதோ உள்ளத்திலே துன்புறுகிற போதெல்லாம் நாம் அவர்களுக்கு உள்ளத்திற்கு உள்ளமாய் உடலுக்கு உடலாயிருந்து உதவி செய்து நம் கரங்களை கொண்டு, நம்முடைய கண்களை கொண்டு, நம்மளுடைய இதயத்தை கொண்டு, நம்முடைய கால்களை கொண்டு ஆண்டவருடைய பெயராலே கரம் நீட்டுகிற போது, உதவி செய்கிற போது ஆண்டவர் நம்மிலிருந்து வெளிப்படுவார். அப்படிப்பட்ட அபிஷேகத்திற்குரிய பிள்ளைகளுடைய பெயர்கள் விண்ணுலகில் பொறிக்கப்படுகிறது. இந்த அபிஷேகத்தை பெற நானும் ஆண்டவருக்கு உகந்த ஒரு மகனாய் மகளாய் வாழ இதோ இணைந்து பாடி ஜெபிக்கிறோம்.
என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா, என்னை தாங்கி நிறுத்தின கைகள்
என் இயேசுவின் கைகள் அல்லவா. என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயம் அல்லவா. என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயம் அல்லவா. நான் அவரோடு இணைந்து இருப்பேன், அவர் என்னோடு இணைந்து இருப்பார். நான் அவரோடு இணைந்து இருப்பேன், அவர் என்னோடு இணைந்து இருப்பார். என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா. என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா.
ஆமாண்டவரே, நாங்கள் எழுந்து நிற்கவும் இதோ உம்முடைய நாமத்தின் மகிமை விளங்க செயல்படவும் எங்களை நிலைநிறுத்தியிருக்கிற உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி. தொடர்ந்து அந்த இரக்கத்திற்காய் ஓடி உழைக்க பெலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம்.
அன்னையின் அன்பு குறைந்தாலும் தந்தையின் அன்பு தணிந்தாலும் அன்னையின் அன்பு குறைந்தாலும் தந்தையின் அன்பு தணிந்தாலும் இயேசுவின் அன்பு குறைவதில்லை. இயேசுவின் அன்பு தணிவதில்லை. இயேசுவின் அன்பு குறைவதில்லை. இயேசுவின் அன்பு தணிவதில்லை. இயேசுவின் அன்பு தணிவதில்லை. இயேசுவின் அன்பு தணிவதில்லை. என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா. என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா.
ஆம், என் அன்பு மகனே மகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகள் நீங்கள் எதையெல்லாம் நம்பிக்கையோடு கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என்று நம்பி நம்புங்கள். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்கு இதோ அப்படியே அதை செய்து கொடுப்பார் என்ற அந்த வார்த்தைகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவர் உங்களை உயர்த்தி உங்கள் வழியாக இறையாட்சியை நிறைவு செய்வார். துடித்து பாடுவோம்.
இருள் சூழ்ந்திட்ட பள்ளத்தாக்கில் நான் விழுந்திட நேர்ந்தாலும் இருள் சூழ்ந்திட்ட பள்ளத்தாக்கில் நான் விழுந்திட நேர்ந்தாலும் வழியாய் வருவாரேசு, என் ஒளியாய் வருவாரேசு, வழியாய் வருவாரேசு, என் ஒளியாய் வருவாரேசு, என் ஒளியாய் வருவாரேசு, என் ஒளியாய் வருவாரேசு. என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா. தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா. என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயம் அல்லவா. என்னை தூக்கி சுமந்த புயங்கள் என் இயேசுவின் புயம் அல்லவா. நான் அவரோடு இணைந்து இருப்பேன், அவர் என்னோடு இணைந்து இருப்பார். நான் அவரோடு இணைந்து இருப்பேன், அவர் என்னோடு இணைந்து இருப்பார். என்னை தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின் கைகள் அல்லவா. தாங்கி நிறுத்தின கைகள் என் இயேசுவின்
இயேசுவின் கைகள் அல்லவா.
நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம். ஒன்றும் இல்லாத நிலையில் குப்பையைப் போல இருந்த எங்களை எல்லாம், உடைந்த பாத்திரமாய் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் உருமாற்றி ஆண்டவரே உம்முடைய இறை சித்தத்தை போல நீர் அவர்களை உருவாக்கி படைத்திருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, தாயின் கருவில் உருவான அந்த நாள் முதலாக எங்களை நீரே பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே எங்களுடைய உள் உறுப்புகளையெல்லாம் நீர் பார்த்து பார்த்து உருவாக்கி, இதோ நாங்கள் நிறைவடைய உம்முடைய கரங்களைப் போல எங்களுடைய கரங்களை நீர் மாற்றினீர் ஆண்டவரே. எங்களுடைய உள்ளங்களை மாற்றி இருக்கிறீர். உம்முடைய இறை திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய அபிஷேகத்திற்குரிய பிள்ளைகளாய் பல நிலைகளில் எங்களை நீர் வளர்த்தெடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் எந்த வழிகளில் செல்ல வேண்டும் ஆண்டவரே, நீர் சொல்லியிருக்கிற அந்த காரியத்தை சிந்தித்திருக்கிறோம். அந்த வாழ்வு நூலில் எழுதப்பட வேண்டிய பெயர்கள், எங்களுடைய பெயர்களும் அந்த இடத்தில் இடம்பெற வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகள் எதை செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் வேதத்தில் எங்களோடு பேசினீரப்பா. ஆண்டவரே, வார்த்தையின் வழியாக எங்களை வழிநடத்துகிற உம்முடைய இரக்கம், நற்கருணை அபிஷேகத்தின் வழியாக எங்களை வழிநடத்துகிற உம்முடைய பேர் இரக்கம், இன்னும் பல்வேறு விதங்களில் எங்களை பாதுகாத்து வழிநடத்துகிற உம்முடைய இரக்கம், இதோ எங்களையும் வழிதவறி சென்று விடாத படியாக காக்கும்படியாக, இன்னும் சிறப்பாக வழிதவறி சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள் திரு அவையினுடைய அந்த வழிகாட்டுதலை உணர்ந்து ஓடி வந்து திரு அவையினுடைய கரம் பிடித்து நடந்து ஆண்டவருடைய மீட்பை கண்டுகொள்ள, தேவ மகிமையை கண்டுகொள்ள, ஆண்டவர் எங்களுக்காய் இதோ வைத்திருக்கிற அந்த அபிஷேகமான அந்த பரிசை பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்கள் அனைவருக்கும் நீரும் சிறந்த வாய்ப்பை தருவீராக. பரிசுத்த தெய்வம் அப்படியாய் செயல்படுவதற்காக நன்றி செலுத்தி, தேவ மகிமைக்கு முன்பாக எங்கள் அனைவரையும் நம்பிக்கையோடு காத்திருக்கிற எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் உம்முடைய பாதுகாப்புக்குள்ளே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே.
ஆமென்,
ஆமென்,
ஆமென்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக் கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தமது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும், பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும். காயாமல் அவை என்றும் பயன்கள் நல்கிடும், காயாமல் அவை என்றும் பயன்கள் நல்கிடும்.
ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. காலங்கள் மாறலாம், கடல் வற்றி போகலாம், ஆனால் உம் கருணையும் மாறாதது. மலை சாய்ந்து போகலாம், மணல் கல்லாய் போகலாம், ஆனால் உம் கருணையும் தீராதது. மாறாத இறைவா தீராவும் கருணையை, இரவாத வரையில் மறவாது புகழ்வேன். மாறாத இறைவா தீராவும் கருணையை, இரவாத வரையில் மறவாது புகழ்வேன். ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. ஓயாத கருணையின் இறைவனே, உளமார்ந்த நன்றி நன்றி. பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும், பாயாத இடமெல்லாம் பாய்ந்து ஓடிடும், காயாமல் அவை என்றும் பயன்கள் நல்கிடும்.
நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.
ஆலயம் இறையாலயம் அருள்